SBS தமிழ். வணக்கம் பானு கோமஸ் அவர்களே.
வணக்கம்.
இப்ப காஷ்மீரை பொறுத்தளவில் கடந்த சுமார் 70 ஆண்டுகளாக காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமைகள் அல்லது சலுகைகள் இப்போது பறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான உரிமைகள் சலுகைகள் இருந்து வந்தன?
உரிமைகள் சலுகைகள்ங்கிறது மக்கள் பார்வையிலிருந்து வேறையா இருக்கலாம். அதாவது 70 வருட இந்த உரிமைகளும் சலுகைகளும் அனுபவித்த பிறகு 70 வருடங்களுக்கு காஷ்மீரிகள்ட்ட கேட்டீங்கன்னா அது உரிமைகளாகவும் சலுகைகளாகவும் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் அதை பார்ப்பாங்க. ஆனா என்ன மாதிரியான உரிமைகள் சலுகைகள் இருந்தன அப்படின்னு பார்த்தா, காஷ்மீருக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிதி, டிஃபென்ஸ் ராணுவ பாதுகாப்பு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை, தொலைத்தொடர்பு, இந்த 4ல மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான உரிமைங்கிறது இருந்தது. அதிகாரம்ங்கிறது அதிகார வரம்பு இதோட முடிஞ்சது. காஷ்மீர் வந்து தனக்கான தனி கான்ஸ்டியூஷன் வச்சு அரசமைப்பு சட்டம் வைத்திருந்தது. ஒரு பிரதமர்னு ஒருத்தர் இருந்தார், கவர்னர்னு ஒருத்தர். இதெல்லாம் 1965ல்தான் மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க முதல்வர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதற்கென்று காஷ்மீருக்கென்று ஒரு தனி கொடி இருந்தது. அங்கு வந்து வேற யாரும் காஷ்மீரிகளை தவிர, காஷ்மீரில் வாழ்கிற காஷ்மீர் குடியுரிமை பெற்றவர்களை தவிர வேற யாரும் வந்து அங்கே வந்து நிலம் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது, எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் ஓன் பண்ண முடியாது. ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன் எதுலேயும் வாக்களிக்க முடியாது. அரசு கொடுக்கிற எந்த இதுலேயும் அரசு நிதி உதவி எதுவும் கிடைக்காது. இது எல்லாமே காஷ்மீரில், காஷ்மீரில் வாழ்ந்திருந்தாலும் காஷ்மீர் மக்கள் யாருக்கெல்லாம் அந்த பிரஜா உரிமை இருந்ததோ, யாரெல்லாம் குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமைகள்லாம் இருந்தது. அப்போ காஷ்மீரில் இந்த குடியுரிமை இல்லாத டியூவல் சிட்டிசன்ஸ் தான் இருந்தது. இந்திய குடியுரிமை பிளஸ் காஷ்மீருக்கான குடியுரிமை இரண்டையும் பெற்றவர்களாகத்தான் அந்த காஷ்மீர் மக்கள் இருந்தார். இந்த இரண்டு குடியுரிமை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் காஷ்மீரில் சலுகைகளும் எதுவும் இருந்தது, மற்றவர்களுக்கு இல்லை. அப்போ அந்த மற்றவர்கள்ங்கிறது எந்த எண்ணிக்கையில் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்க முடியும். இதெல்லாம் தான் இந்த இதில் இருந்த பிரச்சனைகளாக நம்ம பார்க்க.
சரி, இப்போது இந்திய அரசு நடைமுறைப்படுத்தவிருக்கும் அல்லது அறிவித்திருக்கும் புதிய நடைமுறை, புதிய திட்டம் அல்லது புதிய சட்டம் என்ன சொல்கிறது?
புதிய சட்டம், புதிய இதுபடி ஆக்சுவலா வந்து இந்த 370ங்கிறத வந்து நீக்கிவிட்ட, முற்றிலுமா நீக்கிட்டாங்க. அது அப்ரகேஷனோ இல்ல முற்றிலுமா ஸ்கிராப் பண்ணப்பட்டதோ அல்ல. 370 இருக்குது, ஏன்னா அது கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு அங்கமாகத்தான் 370ங்கிறது. அதனால 370 நீக்கல. ஆனால் 370 கொடுத்திருந்த பவர்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா, 370 கீழே தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதே 370 ஆர்டிகிள் 3 கீழே என்ன வருதுன்னா, இந்திய ஜனாதிபதிக்கு வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் காஷ்மீரில் எந்த அளவிற்கு அதிகாரத்தை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறத, அந்த வரையறையை நிர்ணயிக்கக்கூடிய முழு அளவு அது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அதிகாரத்தை செலுத்த முடியுமான நிர்ணயிக்கிற முழுமையான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கு இந்தியாவின் பிற மாநிலங்களைப் போல ஜம்மு காஷ்மீரும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறதான். ஆக 370ங்கிறது நீக்கப்படலை. இதனுடைய தொடர்புடைய துணை இதாக ஆர்டிகளாக இருந்த 35A ஆட்டோமேட்டிக்கா இல்லாமல் போனது. ஆனா 370ங்கிறது அங்கே இருக்குது. அதனால 370 முற்றிலுமாக நீக்கப்பட்டதுங்கிறது சரியாக இருக்காது. இது வந்து எதற்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நான் என்ன மாதிரி யோகிக்கிறேன்னா, இது ஒரு லீகல் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த இது வந்து சேலஞ்ச் ஆகாது, சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் இப்போ என்ன கிடைக்கும் காஷ்மீர் மக்களுக்கு அப்படின்னா, காஷ்மீரில் இப்போ வந்து யார் வேணாலும் நிலம் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அங்கு வந்து ஏற்கனவே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, பெரிய அளவில் முதலீடுகள் யாரும் செய்ய முன்வரலை. ஏன்னா காஷ்மீருக்குள்ள முதலீடு செய்தாலும், முதலீடுங்கிறது எதையாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டியிருக்கும், ஏதாவது ஒரு பில்டிங்கை வாங்க வேண்டிய, எந்த விதமான முதலீடும் அசட் கிரியேஷனாக இல்லாமல் முதலீடு செய்யறதுங்கிறது எந்த இன்வெஸ்டாரும் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ உள்ளூர்ல, காஷ்மீர்ல, மாநிலத்துல நிலங்கள் பெரிய அளவுல இருந்தாலும் அதனுடைய மதிப்பு வந்து கூடவே இல்லை, யாரும் இன்வெஸ்ட் பண்ண வரல. அதனால தொழிற்சாலைகள் இல்லை, பெரிய அளவுல முதலீடுகள் இல்லை, கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிலையங்கள் எதுவும் இல்லை, அடிப்படை மருத்துவ வசதி கூட பெரிய அளவுல ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது, இதெல்லாம் அடிப்படை வசதிகள், சாலைகள் சரியான சாலைகள் கிடையாது. இது எல்லாம் அந்த மக்கள் சலுகைகள்ங்கிற பேர்ல அனுபவித்த துன்பங்கள். அவங்களுக்கு இருந்த தனி சிறப்பு அந்தஸ்து அங்க இருந்த மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு எந்த விதமான பலனையும் தரலைங்கிறது தான் 70 வருட வரலாறு குறிக்கிற உண்மையாக நாம இப்ப பார்க்கணும். இந்த சிறப்பு அந்தஸ்தினால யாரு பெரிய அளவுல பலன் பெற்றார்கள்னா அரசியல்வாதி அரசியல் தலைவர்கள் அங்கிருந்து அப்துல்லா கலாகட்டும் முஃப்திகளாகட்டும் அது தொடர்பான அதிக அரசியல்வாதிகளாகட்டும் இவங்க ரொம்ப வளமாக இருந்தார். செப்பரேட்டிஸ்டுகள் கூட வளமாக இருந்த பிரிவினைவாதிகள் கூட வளமாக இருந்த ஆனா அந்த இங்கிருந்து சாமானிய மக்களுக்கு எந்த வளமும் இல்லை. பாவத்தி பெரிய அளவுல இருந்தது, ஏழ்மை இருந்தது. இந்த ஏழ்மையை பயன்படுத்தி பிரிவினைவாதம் பெரிய அளவுல அங்க வேரூன்றிக்கிட்டே இருந்தது. இதையெல்லாம் சரி செய்யணும், ஒரு நிம்மதியான பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கை வளமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அங்க பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி டெவலப்மெண்ட்ங்கிறது வரணும். டெவலப்மெண்ட் முதலீடு இல்லாமல் வராது, வெளி மனிதர்கள் உள்ள வராம முதலீடுகள் வரவும் முடியாது இன்றைய நிலையில். அப்ப காஷ்மீருக்கான கதவுகளை திறந்து விட வேண்டிய அவசியம் காஷ்மீர் மக்களின் வாழ்க்கை நிலையை பார்த்து இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது தான். அப்ப
ஆனா இப்ப மாநில அந்தஸ்து வந்து பறிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக அவை மாற்றப்படுகின்றனவே இல்லையா?
அதுக்கு ஒரு வழக்கம் என்ன, நேற்று பாராளுமன்றத்துல இந்தியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லி இருக்கிறார், ஒரு ஸ்டேட்ஹுட் ஸ்டேட் லெவல்ல ஒரு மாநில அந்தஸ்தில் இருந்த ஒரு இடத்த வந்து நீங்க இரண்டாக பிரித்து ஒன்று வந்து அதிகாரமற்ற லெஜிஸ்லேச்சர் பாடி இல்லாத ஒரு லடாக் யூனியன் பிரதேசமாகவும் இன்னொன்று சட்டசபை உள்ள ஒரு யூனியன் பிரதேசமாகவும் மாற்றுகிறீர்கள், இது டவுன்கிரேட் ஆகாதா என்ற கேள்விக்கு அவர் சொல்லும்போது பதில் சொல்லும்போது சொல்றாரு, இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் நார்மல்சிக்கு வருகிற வரை இது வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்ஹுட்டாக இது யூனியன் டெரிட்டரியாக தொடரும். ஒன்ஸ் நார்மல்சி திரும்ப வந்த பிறகு சகஜ நிலை திரும்பிய பிறகு இது மீண்டும் மாநில அந்தஸ்துக்கு உயர்த்தப்படும் சொல்லிட்டு இது ஒரு வகையில ஒரு கவர்னன்ஸ்ங்கிற ரீதியில அங்க பெரிய அளவுல பிரிவினைவாதிகள் இருக்காங்க, இன்னும் ராணுவ இது இருக்கு பெரிய அளவுல, இந்த ராணுவம் விலக்கி கொள்ளப்படும் போது இன்னும் இந்த பிரிவினைவாதிகள் என்ன மாதிரியாக பேச்சை தொடங்குவார்கள், அவசரத்துல இருந்த அந்த அரசியல் தலைவர்கள்லாம் என்ன மாதிரியான பேச்சுக்களை தொடர்வாங்க, இவங்க என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுப்பாங்க, அதற்கு எதிர்வினை என்னவா இருக்கும், இடையில் மாட்டிக்கொள்கிற சாமானிய மக்களின் நிலை என்னவா இருக்கும், இதெல்லாம் கவர்னன்ஸ் ரீதியாக கவனிக்கப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய டெசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த விளைவுகளை ஹேண்டில் பண்ணி சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி நார்மல்சியை கொண்டு வந்த பிறகுதான் ஸ்டேட்ஹுட் கொடுக்க முடியும் சொல்றாரு. இது ஒரு வகையில் ஏற்கத்தக்கதான ஒரு இதாகத்தான்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல அரசியல் ஆய்வாளர் பானு கோமஸ் அவர்கள். இந்திய அரசின் நிர்வாகத்தின் கீழுள்ள காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் உரிமைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்ற செய்தி குறித்து நாம் அலசி கொண்டுள்ளோம். இதுவரை கடந்த 70 ஆண்டுகளாக எந்த இந்திய அரசும் செய்யாத ஒரு செயலை தற்போது பாரதிய ஜனதா கட்சி செய்துள்ளது. அதாவது அது வந்து ஒரு இந்துத்துவ கொள்கையை முன்னெடுக்கின்ற ஒரு கட்சி என்ற பார்வையில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற அல்லது பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு மாநிலத்தின் மாநில அந்தஸ்தை குலைத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகையை உரிமையை பறித்திருப்பதாக சிலர் விமர்சிக்கின்றார்கள். உங்களுக்கு எப்படி படுகிறது?
இல்லை, இதுக்கு இரண்டு விதமா இரண்டு கோணத்திலிருந்து இதை பார்க்கலாம். ஓகே, இந்துத்துவ கவர்மெண்ட் வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து மத ரீதியாக அணுகி அவர்களுக்கான சலுகைகளை பறித்து விட்டது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல இருந்து பார்த்தா, இதற்கு முன்னால காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்கு. இந்தியாவை 53 வருடங்கள் நேரடியாகவும் நீதி வருடங்கள் வந்து 5 வருடம் தான் இடையில வாஜ்பாய் ஆனார், நீதி வருடங்களை துணை அரசுக்கு துணையான ஒரு கூட்டணி அரசாக இருந்துதான் காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி ஆண்டது. அப்ப அது இந்துத்துவ கவர்மெண்ட்னு சொல்ல முடியும், அது மத சார்பற்ற கட்சிங்கிறது உண்மை. அப்படின்னா இந்த காஷ்மீர் இஷ்யூவை இவ்வளவு மிகப்பெரிய எதிராபட்சிகளாக மிகப்பெரிய பிரிவினைவாதமும் குண்டுவெடிப்பும் ராணுவ அடக்குமுறையும் கொண்ட ஒரு களமாக மாற்றியது காங்கிரஸ் அரசு, அதனுடைய சீரழிந்த நிர்வாகம், உள்ளூரில் இருக்கிற முஃப்தியையும் அப்துல்லாக்களையும் மிகப்பெரிய அளவில் வளரவிட்டு அவர்களை பிரிவினைவாதத்தை பேச விட்டு இந்த இதையும் சேர்த்துதான் நாம பார்க்கணும். அப்ப நீங்க இந்துத்துவ கவர்மெண்ட் வந்து இதை செய்ய வேண்டாம்னு நினைச்சிருந்தா இந்த காஷ்மீர் அரசு இந்த பிரச்சனையை வந்து காங்கிரஸை நினைச்சிருந்தா இதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்க முடியும். ஏன் செய்யலைங்கிறது, ஒரு விஷயத்தை இன்னொருவர் செய்கிறார் என்ற ஒரு அரசியல்ல இன்னொரு அரசியல் எதிர் அரசியல் என்ன மாதிரியாக இதுவரை இயங்கியது, அந்த விஷயத்தை எந்த அளவிற்கு சீரழித்ததுங்கிறது தான் இன்னொரு அரசியலுக்கான இடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இதில் காங்கிரஸின் தவறுகள் மிகப்பெரிய சீரழிவுகள் பெரிய அளவுல உண்டு. அப்ப இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்காக செய்தானா, அந்த இடத்துலதான் இது இந்துத்துவ கவர்மெண்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஐடியாலஜி அதுவாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த விஷயத்தின் மூலமாக யார் பலன் பெறுகிறார்கள்னா இந்துக்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் பலன் பெறப்போகிறார்கள். இதுவரை காஷ்மீர்ல வந்து ரைட் டு எஜுகேஷன் கிடையாது, கல்விக்கான அடிப்படை உரிமை கிடையாது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அங்க இந்திய அரசு இதுவரை 100 கோடிகளுக்கு மேலாக பினான்ஸ் பண்ணியிருக்கு, நிதி உதவி செய்திருக்கு, எதற்கும் சிஏஜி கிடையாது, ஆடிட்டிங் கிடையாது, இந்திய அரசு செய்கிற ஆடிட்டிங் அங்க கிடையாது, காஷ்மீர் அரசு தனக்குள்ளாக ஒரு ஆடிட்டிங் செய்து கொண்டது. அந்த பணம் எதற்கு செலவழிக்கப்பட்டது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்புகளை வளர்த்திருக்காங்களான்னா இல்லை. எந்த அடிப்படை கட்டமைப்பும் வசதிகளும் செய்யப்படாமல், ஒரு அடிப்படையான சாலைகள், மருத்துவ வசதி, குடிநீர் வசதி கூட செய்து தரப்படாமல் 70 வருடங்கள் ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கிற உரிமை கூட இந்திய அரசுக்கு இல்லாமல் தான் இருந்தது. அப்ப இதெல்லாம் அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் சேர்ந்துதான் இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் அற்ற ஒரு நிலையில அப்ப இந்துக்களுக்கு மட்டும் இந்த இது பலன் தரப்போவதில்லை, இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துதான் பலன் தரப்போகிறது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, அங்கிருந்து விரட்டி விடப்பட்ட காஷ்மீரி பண்டிட்டுகள் லட்சக்கணக்கில் விரட்டி அடிக்கப்பட்டு, அப்ப காங்கிரஸ் அரசுதான் மத்தியில் இருந்தது, அதற்கு உடனடியாக ஒரு நீதியையோ ஒரு தீர்வையோ ஏற்படுத்தி இருப்பார்களே, ஆனால் இந்த விஷயம் இவ்வளவு பெருசாக ஆயிருக்காது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பெரிய அளவுல மெஜாரிட்டி இருக்கிற ஸ்டேட்னு சொல்ற இடத்துல அவர்களோடு இணைந்து ஒரே இடத்தில் வாழ்வதற்கான தகுதி அதே மண்ணை சேர்ந்த காஷ்மீரி பண்டிட்டுகளுக்கும் உண்டுங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கணும். அப்போ ஒரு அரசியல் வாக்கு வங்கிக்காக சீரழிவுகளை தொடரும் போது அது காஷ்மீரி பண்டிட்டுகள் லட்சக்கணக்கில் வெளியேற்றப்பட்டும் தீ வைத்து கொளுத்தப்பட்டும் அவர்களை அந்த காஷ்மீர்லேருந்து இல்லாம டெல்லியில் பல சாலைகளில் சுற்றுவதை நாம் பார்த்திருக்கோம். அப்ப இதற்கெல்லாம் ஒரு நீதி வேண்டாமா? இதையும் சேர்த்துதான் இந்த விஷயத்து தான்.
மிக்க நன்றி பானு கோமஸ் அவர்களே, மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.